தொழிலாளர் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ஜார்ஜ் மார்க்ஸ் வழக்கறிஞர், தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான கூட்டமைப்பிலிருந்து பேசுகிறேன். இப்போ எங்கே திரும்பினாலும் கொரோனா கொரோனான்னு மக்கள் மத்தியில் ஒரு வித பதட்டமான சூழ்நிலை இருக்குது. 144 போட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தொழிலாளர் சொந்தங்கள் பலர் வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. என்ன ஏதுன்னே தெரியாமல் வாட்ஸ்அப்பில் இந்த நோயை பற்றின ஒரு தவறான பரப்புரையும் இருக்குது. எது உண்மையான விஷயம், இந்த நோயினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த நோயிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது, உலக அளவுல இந்த நோய் என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்திருக்கு, இந்தியாவில இந்த நோயினால தாக்குதல் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறேன். வைரஸ்ங்கிறது தான் அந்த உருவாக்கக்கூடிய நோய் கிருமியினுடைய பெயர். இந்த வைரஸ் வந்து, வைரஸும் பாக்டீரியாக்களும் பல நோய்கள் உண்டாக வந்து காரணமா இருக்கு. அதுல இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைக்கக்கூடிய ஒரு வகையான நோயை உருவாக்கக்கூடிய வைரஸ் கிருமி பேர் தான் கொரோனா. இந்த கொரோனா நோயில பல வகையான கொரோனா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கொரோனாவுக்கு பேர் வந்து COVID-19 வச்சிருக்காங்க. அதாவது கொரோனா வைரஸ் 19, அதாவது 19-ஆவது ஆண்டுல 2019 இந்த வைரஸ் கண்டுபிடிச்சனால அது COVID-19 வச்சிருக்காங்க. இது உண்மையிலே யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு இன்னும் மூல ஆதாரங்களை வந்து கண்டுபிடிக்கல. இருந்தாலும் சீனான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் ஓஹான் மாகாணத்தில் இந்த வைரஸ் முத முத வெளியில தெரிய ஆரம்பிச்சது. மனிதனுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி பவரை வந்து இது டேமேஜ் பண்றதுனால சளியில ஆரம்பிச்சு இருமல் தும்மல், அப்படியே மூச்சு திணறல், உள்ளுறுப்புகளை பாதிச்சு கடுமையான விளைவுகளை கொடுத்து ஒரு மனிதனை வந்து கொல்லக்கூடிய சக்தி இந்த வைரஸுக்கு வந்து இருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய அந்த வாகான் மாகாணத்துல முத முத அந்த நகரத்துல பரவ ஆரம்பிக்குது. அதனுடைய இன்னும் வந்து சைனாவில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது வெளியில தெரியல. இது அப்படியே வந்து இத்தாலி, ஈரான், ஸ்பெயின், அதே மாதிரி அப்படியே வந்து அமெரிக்கா அப்படிங்க பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை ரொம்ப அவ்வளோ பெரிய பிரச்சனை எடுத்துக்கிட்ட அந்த நகரங்கள்லாம் வந்து அந்த நாடுகள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே மெல்ல அந்த வைரஸினுடைய தொற்று கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது வெளிநாட்டு பயணிகள் வேலை விஷயமாவோ அல்லது டூரிசமாவோ ஒரு சுற்றுலாவாவோ அல்லது ஒரு மருத்துவ காரணங்களுக்காகவோ வெளிநாடு போனவங்க அல்லது இறை வழிபாட்டுக்காகவோ வெளிநாடு போயிட்டு திருப்பி வந்தவங்க மூலமா இந்த வைரஸ் கிருமியானது நம்ம நாட்டுக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சது. மூணுல ஆரம்பிச்சது. இன்றைய மக்கள் தொகை வந்து நம்மளுடைய 130 கோடி மக்கள் தொகையில இது ஒரு குறைவான எண்ணிக்கையா இருந்தா கூட ஒரு 2000 நெருக்கி வந்து வந்துகிட்டு இருக்கு. 1600 நேத்து இருந்தது, இன்னைக்கு வந்து 2000 நெருக்கி அதனுடைய எண்ணிக்கை போயிட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 பேர் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2000 நெருக்கிட்டு இருக்கு. இது வந்து போக போக அதிகமாயிட்டே போகுது. தமிழகத்துல பாதிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு தமிழகம் வந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 3வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு இதனுடைய தொற்று இருக்குது. ஏன் வந்து 144 தடை உத்தரவு போட்டு நம்மளை பிரிச்சு வைக்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் வந்து மிக எளிதாக ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு வந்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் அந்த கிருமியானது. மூச்சு விடுறது மூலமா, கைகள் மூலமா, காற்று மூலமா 3 மீட்டராவது இடைவெளி விட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த வைரஸ் கிருமி பரவாம இருக்கும்னு. அதனாலதான் வந்து ஏதாவது நமக்கு வந்து கடைக்கு போக வேண்டியது காரணம் இருக்கு, அல்லது வெளியில ஏதோ ஒரு வாங்க போகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடைவெளியை கடைபிடிக்க சொல்றது, அதே மாதிரி முகக்கவசங்கள் அணிய சொல்றதும் இதுதான் காரணம். ஏன் இந்த 21 நாள் தனிமைப்படுத்த சொல்றாங்கன்னா, அந்த வைரஸ் கிருமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது. அப்போ வந்து நம்மளை நம்ம தனிமைப்படுத்தி வைக்கிற மூலமா அந்த வைரஸ் கிருமி பரவாம நம்ம தடுக்க முடியுங்கிறதுக்காகத்தான் கட்டாயமா 144 CRPC சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த சட்ட அடிப்படையில் இந்த பரவக்கூடிய நோயை தடுக்கக்கூடிய வகையில் இந்த தடுப்பு நடவடிக்கைகளை வந்து அரசு மேற்கொண்டிருக்கு. ஆனால் தமிழகத்தில் பார்த்தோம்னா இதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் வந்து வெளியில் வர்றது அதை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு தவறான விஷயம். நம்ம மக்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகம்தான். இருந்தாலும் வயதானவர்கள், உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வியாதியால் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து 100% இந்த கிருமி வந்தோடனே இறந்து போயிடுவாங்கன்னு கிடையாது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலால கண்டிப்பா அந்த நோயிலிருந்து குணமாகிறதுக்கு 80% மக்களால் முடியும் நம்ம நாட்டில். ஆனால் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட வயதானவர்கள், உடம்பு முடியாதவங்க, ஏதாவது கடுமையான உள்ளுறுப்பு பிரச்சனையில் இருக்கிறவங்க, கிட்னி பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஈரல் பிரச்சனையில் இருக்கிறவங்க, மூச்சு சுவாச பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த நோயால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்மளை பாதிச்சிடாதுன்னு நினச்சாலும் நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு பரவி பாதிப்பை ஏற்படுத்தும். பலருக்கு வந்து அந்த சளி காய்ச்சல் தொந்தரவுகளோட அது முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வயதானவர்களுக்கு அது மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுமையாக கொடுக்க வாய்ப்பு. அதனால் நம்ம தனிமைப்பட்டு இருப்போம், கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் தான் ஆயுதம்னு நம்ம தனிமைப்பட்டு இருப்போம். இந்த நோயிலிருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், என்ன மாதிரி வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி.